بسم الله الرحمن الرحيم.
الحمد لله القائل يريدون ليطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون، والصلاة والسلام على سيدنا ونبينا وقدوتنا محمد بن عبد الله القائل ليبلغن هذا الأمر ما بلغ الليل والنهار ولا يترك الله بيت مدر ولا وبر إلا أدخله الله هذا الدين بإز عزيز أو بذل ذليل، إزا يعز الله به الإسلام وذلا يذل الله به الكفر. صلوات ربي وسلامه عليه وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فإن أحسن الحديث كلام الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. سروبغلم ايه غريون الله ورونك ورتاغتم சலவாத்தும் சலாமும் கருணை நபி எம்முயிரிலும் மேலான இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதிலும் அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தினர் அன்னவர் வழிநடக்கக்கூடிய அனைத்து பேரினர் மீதிலும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்கும் மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இன்றைய தினத்தில் தியாகங்களை பற்றி ஞாபகப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் நாமும் ஒரு சில தியாகங்களை செய்த நிலையில் வீட்டிருக்கின்றோம். பசி எம்மை வாட்டிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கூட மென்மேலும் பயான் நிகழ்ச்சிகளை போட்டு மூளைமார்கள் எங்களை சிரமப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்று நினைக்கக்கூடியவர்களும் எங்களில் இருக்கத்தான் செய்வார்கள். ஆனாலும் சாப்பிட்டால் அடுத்த நிலை நமக்கு தெரியும். அதை கருத்தில் கொண்டு பயானை நாங்கள் நிர்பந்தமாக உட்படுத்தியிருக்கின்றோம். சற்றே பொறுத்திருந்து உலகம் ஆளலாம் இன்ஷாஅல்லாஹ். மதிப்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இறைவன் சுப்ஹானஹு வ தஆலாவின் பேரருளின் காரணத்தினால் நாம் 1437 ஹிஜ்ரி ஆண்டில் காலெடுத்து வைத்திருக்கின்றோம். அப்படி என்றால் இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு வாழ்க்கையில் இன்னும் ஒரு அவகாசத்தை கொடுத்திருக்கின்றான், எனக்கு வாழும் காலத்தை சற்று அதிகப்படுத்தி கொடுத்திருக்கின்றான். இதுதான் அர்த்தமாக இருக்கின்றது. உலகத்திலே அதிகம் வாழக்கூடியவர்கள் நட்பாக்கியம் பெற்றவர்கள் என்ற கருத்தை இதனால் எங்களால் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் நபி அவர்களிடத்திலே சில தோழர்கள் வந்து கேட்கின்றார்கள், மக்களிலே சிறந்தவர்கள் யார், மோசமானவர்கள் யார் என்று கேட்ட நேரத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், மனிதர்களிலே சிறந்தவர்கள் யார் நீண்ட காலம் வாழ்ந்து நல்லவர்கள் புரிகின்றார்களோ இவர்கள் தான் மக்களிலே சிறந்தவர்கள். மனிதர்களே மோசமானவர்கள் யார் என்று சொன்னால், நீண்ட காலம் வாழும் வாய்ப்பை இறைவனிடத்தில் பெற்றதற்கு பிற்பாடும் அவர்களுடைய அமல்கள் செயல்பாடுகள் மோசமாக அமையப்பட்டிருக்கின்றதே, இவர்கள் தான் மோசமான மக்கள். அல்லாஹுவை மறுத்து மார்க்கத்தை மறுத்து வாழக்கூடியவர்கள் இவர்களை பற்றி அல்லாஹு தஆலா அருள்மனையிலே என்ன சொல்லுகின்றான், நாளை மறுமையிலே அந்த காவிரிகளை நரகத்திற்குள்ளே நுழைத்ததற்கு பின்னால் அவர்கள் சொல்லுவார்கள், அந்த நரக வேதனையை அனுபவிக்க முடியாது கதறிக்கொண்டிருப்பார்கள், இந்த வேதனையில் இருந்து எங்களை வெளிப்படுத்திவிடு.
நாங்கள் செய்து வந்த அந்த மோசமான அமல்களை விட்டு நல்லவர்களை செய்து மீண்டும் உன்னிடத்திலே திரும்பி வருவோம் இறைவாக என்று கதறுவார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய பதில் என்ன தெரியுமா? அவலம் நாம் இருக்கும் மாய சதக்கரு நீர், உங்களுக்கு நாங்கள் எவ்வளவு காலம் உலகத்திலே உங்களை வாழ வைத்தோம் தெரியுமா? நீங்கள் படிப்பினை பெறும் அளவுக்கு உங்களை வாழ வைத்து உங்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய நபியை உங்களுக்கு நாங்கள் அனுப்பவில்லையா? அல்லாஹு தஆலா கேட்பான், ஃபதுக்கு, ஆகவே உங்களுக்கு நீங்கள் உங்களுக்காக தயார் செய்யப்பட்டிருக்கக்கூடிய தண்டனையை முழுமையாக அனுபவித்துக் கொண்டே இருங்கள். அநியாயக்காரர்களுக்கு அக்கிரமக்காரர்களுக்கு உதவக்கூடியவர்கள் யாரும் இல்லை என்ற அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை முறியடிக்கக்கூடிய பதில் அவர்களுக்கு கொடுக்கப்படும். இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய இக்ரிமா என்ன சொல்லுகிறார்கள், வஜாஅக்கும் நதீர் என்று சொன்னால் எச்சரிக்கை செய்யக்கூடிய இறைசூதரத்திலே வந்திருக்கின்றார். நதீருக்கு இறைவிதமான விளக்கம் சொல்லப்படுகின்றது. எச்சரிக்கை செய்யக்கூடிய இறைசூதர் இக்ரிமாவுடைய அந்த கருத்துப்படி எச்சரிக்கை என்று சொன்னால் எங்களிலே பலர்களுடைய தாடி மயிர்களையும் தலை மயிர்களையும் தொட்டிருக்கக்கூடிய நிறை இருக்கின்றது. இதுதான் எச்சரிக்கை என்று சொன்னார். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், அன்சாரிகளுடைய வாழ்க்கை எப்படி என்றால், இதா பலக அஹதுஹும் 40 சனா, 40 வயதை அவர்கள் அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால், தஃபர்ரகதில் இபாதா, இபாதத்துக்காக அல்லாஹுவை வணங்கி வழிபடுவதற்காக அவர்கள் ஒருங்கி விடுவார்கள், உலகத்துடைய ஆசைகளை குறைத்துக் கொள்வார்கள் என்ற கருத்தை இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே சொல்கிறேன், அல்லாஹு தஆலா எங்களுக்கு இன்னும் வாழும் ஒரு அவகாசத்தை கொடுத்திருக்கின்றார் என்று சொன்னால் இது மிக பெரும் பாக்கியமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் சொல்கிறே, நாம் இருக்கக்கூடிய இந்த காலத்தை பற்றி நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஒரு சில காலங்களுக்கு முன்னர் ஹஜ்ஜுடைய காலத்தை வழி அனுப்பினோம். ஒரு சில நாட்களுக்கு முன்னர் அந்த ஹஜ்ஜுடைய காலம் என்பது, அதில் யாரை நாங்கள் ஞாபகப்படுத்தினோம், யாருடைய தியாகம் அங்கே ஞாபகப்படுத்தப்பட்டது? அந்த இஸ்லாமிய வரலாற்றில் நபிமார்களுடைய வரலாற்றில் நபிமார்களுக்கெல்லாம் பிதா என்று அழைக்கப்படக்கூடிய, தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய நபியுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகம், அவர்களுடைய மைந்தர் இஸ்மாயிலுடைய தியாகம், அவர்களுடைய அந்த சிறிய குடும்பத்துடைய தியாகத்தை முழு ஈமானிய சமுதாயமும் ஒரு கணம் ஞாபகப்படுத்திவிட்டு அந்த ஹஜ்ஜுடைய காலத்தை வழியனுப்பிய மாத்திரத்தில் இன்னும் ஒரு நபியை ஞாபகப்படுத்தும் அவகாசத்தை அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கின்றானே. யார் அந்த நபி? நபியுல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஞாபகப்படுத்தக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கின்றான். இதுதான் சொல்வர்களே, எங்களுடைய முன்னோடிகள் யார், நாங்கள் யாரை பின்பற்ற வேண்டும், அந்த நபிமார்கள் தான் எங்களுடைய உதாரண புருஷர்களாக வரலாற்றிலே வந்து போயிருக்கின்றார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், நபிமார்களை பற்றி வரிசை கிரமமாக சொல்லி வந்து அல்லாஹு தஆலா இறுதியில் சொல்லுகின்றான், அவர்களுக்கு தான் அல்லாஹு தஆலா நேரான வழியை காட்டினான், முஹம்மது நீங்களும் அந்த நபிமார்களுடைய நேர்வழியை பின்பற்றி செல்லுங்கள் என்று சொல்லுகிறார். நபி இப்ராஹிமை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், இன்ன இப்ராஹிம கான உம்மதன், நபி இப்ராஹிம் அவர்கள் ஒரு சமுதாயத்துக்குப்பான ஒரு பெரிய தலைவராக இருந்தார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கியங்களை சொல்லி வந்துவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், சும்மா ஓஹைனா இலைக், முஹம்மதே நாங்கள் வஹியின் மூலமாக உங்களுக்கு எதை கற்பித்தோம் என்று சொன்னால், அனித்தபி மில்லத இப்ராஹிம ஹனீஃபா, சத்தியத்தின் பக்கம் சாய்ந்திருந்த, அந்த உண்மையை சாய்ந்திருந்த, தழுவியிருந்த இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். அந்த இப்ராஹிம் வமா கான மினல் முஷ்ரிகீன், அவர்கள் ஒருபொழுதுமே அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடியவராக இருக்கவே இல்லை என்றெல்லாம் சொல்லுகிறார். ஆகவே தைரியமாக அந்த இப்ராஹிமை பின்பற்றலாம். ஆகவே அவர்களே, இந்த நபிமார்களை ஞாபகப்படுத்துவது, அவர்களுடைய சரித்திர குறிப்புகளை ஞாபகப்படுத்துவது மாத்திரமின்றி நாங்கள் பார்க்கின்றோம் சொல்களை, நபியுல்லாஹ் இப்ராஹிமுடைய அந்த மார்க்கத்துக்கும் அவர்களுடைய ஞாபகத்துக்கும் எங்களுக்கும் இடையில் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. ஹஜ்ஜுடைய கடமையில் மாத்திரமல்ல, தொழுகையிலே நாள்தோறும் சொல்லக்கூடிய தொழுகையின் இறுதியை நாங்கள் எப்படி முடிக்கின்றோம், அத்தஹியாத்தை கொண்டு முடிக்கின்றோம். அந்த அத்தஹியாத்துடைய கடைசி பகுதி என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வது. அங்கேயும் நாங்கள் இப்ராஹிமை ஞாபகப்படுத்துகின்றோம். அந்த இப்ராஹிமுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் யா அல்லாஹ் நீ எப்படி அருள் செய்தாயோ அதுபோன்று எங்களுடைய நபிக்கும் அவர்களுடைய குடும்பத்தின் மீதும் உன்னுடைய அருளை நீ அப்படியே சொரிந்து விடுவாயாக என்று தொழுகையில் நாள்தோறும் பல தடவை மடக்கி மடக்கி கேட்கின்றோம் என்று சொன்னால், நாங்கள் ஒரே உம்மத், இன்னஹாலிஹி உம்மத்துக்கும் உம்மத்தன் வாஹிதா வானாப்புக்கும், இந்த சமுதாயம் இருக்கின்றது, இது ஒரே உம்மத்து. எத்தனை நூற்றாண்டுகள் பழசுபட்டாலும், எத்தனை காலங்கள் பழசுபட்டு வந்தாலும், நாங்கள் துண்ணி பிழைந்த சங்கிலி தொடரிலே வந்த ஒரே உம்மத் என்பதற்கான எடுத்துக்காட்டுதான். நபியுல்லாஹி மூசா அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில என்ன சம்பந்தம் என்று கேட்கலாம். எத்தனை நூற்றாண்டுகள், எத்தனை பல்லாயிரம் வருடங்கள் தாண்டி விட்டது, அந்த மூசாவை அல்லாஹ் காப்பாற்றினான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்களுடன் ஈமான் கொண்டிருந்த ஒரு சொற்ப மூமின்களை அந்த கொடுங்கோலனின் பிடியிலே இருந்து அல்லாஹ் பாதுகாத்திருந்தானே, அதற்காக வேண்டி அந்த மூசாவை ஞாபகப்படுத்துவது மாத்திரமல்ல, அவர்கள் செய்த செயலிலே நாங்கள் மூசாவுக்கு நேர்வருகின்றோம். ஏற்கனவே அந்த ஹதீஸை நாங்கள் படித்திருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகின்றார்கள். கதிமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மதீனா சொல்லுகின்றார்கள், அல்லாஹு தஆலா மூசாவையும் அவர்களை சார்ந்திருந்த கூட்டத்தையும் பாதுகாத்து அவருடைய கூட்டத்தையும் அல்லாஹு தஆலா அந்த பெரும் கடலில் அழித்து விட்டனால், அந்த மூசா ஒவ்வொரு வருடமும் வாழும் காலத்திலே அந்த நாளை ஞாபகப்படுத்தி நோன்பு நோட்டு வந்தார்கள், நாங்கள் மூசாவை பின்பற்றக்கூடியவர்கள், ஆகவே நாங்களும் நோன்பு நோக்கின்றோம் என்று சொன்ன நேரத்தில் நபி அவர்கள் எப்படி சொன்னார்கள், நாங்கள் மூசாவை பின்பற்றும் விடயத்தில் உங்களை விடவும் மிகவும் அருகதை உள்ளவர்களாக, தகுதி உள்ளவர்களாக இருக்கின்றோம், அவர்களுடைய மார்க்கத்தை போதித்திருக்கின்றோம், ஏகத்துவத்தை முறையாக கடைபிடிக்கின்றோம், உங்களை போன்றே கலப்புள்ள சிறுக்கு சார்ந்த மார்க்கத்தை நாங்கள் கடைபிடிக்கவில்லை என்று சொல்லிவிட்டு அமரவிசியாமி நபி அவர்களும் நோன்பு நோக்கு தோழர்களுக்கும் நோன்பு நோக்கும்படி சொல்லுகின்றார்கள். அதனுடைய அந்த ஆசூராவுடைய நோன்பு படிப்படியாக வந்ததை பின்னால் சொல்லுவோம் சொல்களை. ஆகவே இந்த அடிப்படையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சில விடயங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு தினமாக இன்று இருந்து கொண்டிருக்கின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை படிப்பதாக இருந்தால் அது படித்து முடிக்க முடியாத அளவுக்கு குர்ஆனிலே அதிகபட்சம் சரித்திரம் சொல்லப்பட்ட நபியாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மிகவும் அதிகமாக வரலாறு சொல்லப்பட்ட நபியா என்று கேட்டால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் தான். குர்ஆனுடைய எந்த பகுதியை நாங்கள் திறந்து பார்த்தாலும் படித்து பார்த்தாலும் அங்கே மூசாவுடைய வரலாற்று குறிப்பு பதியப்பட்டிருக்கும் என்று சொன்னால், அவர்கள் இந்த மார்க்கத்துக்காக எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்திருப்பார்கள். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஹுனைனுடைய யுத்தத்திலே பிடிக்கப்பட்ட அந்த கொள்ளை பொருட்கள் கனிமத்துகளை பங்கு வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், அந்த நேரத்திலே அன்சாரிகளிலே ஒரு நபி தோழர் மனவேதனை பட்டு நபி அவர்கள் பங்கு வைத்த முறையிலே அவருக்கு ஒரு சில அதிருப்தி அவருடைய மனசுக்கு தென்பட்டதை சொல்லுகின்றார்கள். இந்த முகமது பங்கு வைக்கக்கூடிய முறை இருக்கின்றது, இதிலே அல்லாஹ்வுடைய பொருத்தம் காணப்படவில்லை, தன்னுடைய குடும்பத்தினர்களுக்கு வாய் வழங்குகின்றார் முகமது என்ற நபியுடைய அந்த நேர்மையிலே நீளத்திலே கையை வைத்து மரணத்திலே கையை வைத்து பேச துணிந்து விட்டார். பணத்தின் ஆசை மனிதனுக்கு இருக்கின்ற மனிதர்கள் அவர்கள் இந்த செய்தியை கருத்துக் கொண்டிருந்த ஒரு நபித்தோழர் சொல்லுகின்றார், அல்லாஹ்வின் மீது ஆணையாக இதை நான் அல்லாஹ்வுடைய தூதருக்கே ஏற்றி வைப்பேன். அந்த நேரத்திலே நபி அவர்களுக்கு இந்த செய்தி வந்ததும் அவர்களுடைய முகம் அப்படியே வித்தியாசமாக மாறிவிட்டது, சிவந்து விட்டதை கவலைப்பட்டார்கள், கோபப்பட்டார்கள். கோபப்பட்ட நேரத்திலே எதை ஞாபகப்படுத்துகின்றார்கள், இதுதான் சகோதரிகளே மூமின்களுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ரஹிம் அல்லாஹு மூசா என்ன சொன்னார்கள், அல்லாஹ் மூசாவுக்கு கவலை செய்யட்டும், ரஹ்மத் செய்யட்டும், கதிர் ஊதிய அக்ஸரமின்ஹாதா, இதைவிடவும் அதிகமாக மூசா அவர்களுடைய சமுதாயத்தினால் சோதிக்கப்பட்டிருக்கின்றார். ஆனால் அந்த மூசா பொறுத்துக் கொண்டார், மிகப்பெரிய பொறுமையுள்ளவனாக மூசா இருந்தார். இவர்கள் தான் எங்களுடைய வாழ்க்கையின் முன்னோடிகள் சோர்களே, இதைத்தான் நாங்கள் இன்றைய அமர்வுகளை படிக்க முயற்சி செய்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அந்த மூசாவை நபியவர்கள் ஞாபகப்படுத்துகின்றார்கள். அதை பொறுத்துக் கொண்டார்கள் நபியவர்களும். அந்த சகிப்பு தன்மை ஏற்படுத்துகின்றார்கள். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் உள்ள அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஞாபகப்படுத்தியேன். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக பெரும் தியாகம் செய்து அந்த பனு இஸ்ரவேலர்களை கட்டி காத்து கொண்டு வந்து அந்த பெரிய அகூரமான பயங்கரமான அந்த குழந்தைகளுடைய பிடியிலே இருந்து அல்லாஹ்வுடைய உதவியினால் அவர்களை பாதுகாத்து எடுத்து வந்து மறுகரைக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நேரத்திலே அதே பனு இஸ்ரவேலர்கள் சிறுக்கு வைக்க முற்பட்டார்களே. குர்ஆனை படித்து பாருங்கள் சொல்றேன். அவர்கள் பார்த்திருக்க அந்த பனூ இஸ்ரவேலர்கள் பார்த்திருக்க எதிரியையும் எதிரியுடைய அந்த பெரிய படையையும் பல லட்சக்கணக்கான படையை கடலிலே மூழ்கடித்து அவர்களுக்கு அமோக வெற்றியை கொடுத்ததற்கு பிற்பாடும் என்ன செய்கின்றார்கள், மறுகரையை சென்றடைந்ததும் அவர்கள் அங்கே செருக்கு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சில மக்களை பார்த்து விட்டு அவர்கள் சொல்லுகின்றார்கள், இவர்களுக்கு பல கடவுள்கள் இருப்பதை போன்று எங்களுக்கு ஒரு கடவுளை நீங்க என்ன செய்யுங்க, கச்சிப்பங்கள்ல அல்லது ஏதாவது ஒரு முறையில ஏற்பாடு செய்து வரணும். இவ்வளவு நேரம் யார் நீங்க உணவீங்க, எந்த அல்லாஹ்வுடைய உதவியை நீங்கள் பெற்று பாதுகாக்கப்பட்டு வந்தீர்கள், அதை மறந்து விட்டார்கள். ஆகவே இப்படிப்பட்ட பல சோதனைக்கு மூசா ஆளாகினார். அந்த மூசா பொறுத்துக் கொண்டார் என்று நபியவர்கள் சொன்னார்கள். இந்த நபிமார்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு சிறந்த முன்மாதிரி இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் பார்ப்போம் சோர்களே, நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அந்த ஃபிரௌனும் அவர்களுக்கு மத்தியிலே நடந்த அந்த நிகழ்வுகளை எடுத்து பேசுவதாக இருந்தால் பல மணி நேரங்கள் அல்ல, நீங்க பல பயான்கள் கேட்டிருக்கு, பல அமர்வுகள் தேவைப்படும். ஏனென்று சொன்னால் சலபுகளிலே தஃப்ஸீருடைய கலையிலே உள்ள சில அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள், காதல் குர்ஆனு ஐ யகூன குல்லுஹு லி மூசா, குர்ஆன் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா முழு குர்ஆனும் மூசாவுக்கு போட்டுதான் இருக்குது. அந்த அளவுக்கு அதிகமாக சரித்திரம் சொல்லப்பட்டவர்கள் தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதுவும் இந்த பிந்திய சமுதாயமாகிய எங்களுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய படிப்பினைகளை கொண்டதாக நபி மூசாவுடைய வாழ்க்கை அமைந்திருக்கின்ற சொல்றேன். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரத்தை தெளிவாக விரிவாக பார்க்க வேண்டும் என்று சொன்னார். குர்ஆனிலே பல அத்தியாயங்கள் இருக்கின்ற சொல்களே, அந்த அத்தியாயங்களை விரட்டி பார்த்துக் கொள்ளலாம். அதிலே மிக பிரதானமாக அல்லாஹு தஆலா ஒரு அத்தியாயத்திலே நபி மூசாவுடைய சம்பவத்திலே பெரும்பாலான பகுதியை குறிப்பிட்டிருக்கின்றான். அதுதான் சூரத்துல் கஸஸ் தாசீம் மீம். அதை ஆரம்பிக்கின்றான் அல்லாஹ், தாசீம் மீம் தில்கா ஆயாதுல் கிதாபில் முபீன், இவைகள் தெளிவான இந்த வேதத்துடைய தெளிவான அத்தாட்சிகள் என்று அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்தி சொல்லுகின்றான். நஸ்லு அலைக மின் நபை மூசா வ ஃபிரௌன பில் ஹக், யாரும் சொன்ன செய்தி அல்ல. அல்லாஹ் சொல்லுகின்றான், மூசாவுடையவும் ஃபிரௌனுடையவும் செய்தியிலிருந்து உண்மையானதை நபியே நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றோம். ஈமான் கொள்ளக்கூடிய சமுதாயத்துக்கு அதிலே பல நன்மைகள் இருக்கின்றது என்பதற்காக என்று சொல்லிவிட்டு அந்த சம்பவத்தை தொடர்கின்றான். ஏன் தெரியுமா சொல்றே, அல்லாஹு தஆலா இப்படியாக குர்ஆனிலே அதிகமாக சரித்திரங்களை சொன்னதற்கு காரணம் என்ன, அதிக அதிகமான சரித்திரங்களை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கின்றான். அதுவும் விசேஷமாக மக்காவுடைய காலத்திலே, மக்காவுடைய காலத்திலே நபி அவர்கள் இந்த பிரச்சார பணியை மக்காவுடைய எடுத்து வைத்த நேரத்திலே பல துன்பங்களை அவர்கள் எதிர்கொள்ளுகின்றார்கள். அந்த நேரத்திலே தோழர்கள் கஷ்டப்படுகின்றார்கள். நபி தோழர்கள் அம்மார் யாசருடைய குடும்பம் நமக்கு தெரியும். யாசர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய குடும்பம் நபி அவர்கள் பார்த்திருக்க மக்காவுடைய வேதனையை செய்யப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். வினால் சுடுமணலே போட்டு இழுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நபி அவர்களுக்கு கையை கூட சுப்ப முடியாது, வாய்விட்டு சொல்ல முடியாது. அந்த அளவு பலவீனமான நிலையில் தான் இஸ்லாம் ஆரம்பத்தில் இருந்தது. நபி அவர்கள் சொல்வார்கள், சபரன் யா ஆல யாசர் இன்னமோ இதக்குமுல் ஜன்னா, ஆறுதல் வார்த்தை தான் குடும்பமே, நீங்கள் பொறுமையை கடைபிடித்துக் கொள்ளுங்கள், இன்னமோ இதற்கு முன் சென்ன உங்களை நான் சுருக்கத்திலே சந்திப்பேன். நியாயப்பட்டு வருமா என்று சொன்னே, சரிபட்டு வருமான அமைப்பு சொன்னாரே. அன்று அந்த ஈமானிய நபியுடைய பயிற்சி பாத்திரையிலே பயிற்சி பெற்றவர்களுக்கு சரிபட்டு வந்தது பொறுத்தார்கள் சொல்றேன். அதனால் தான் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், ரசூலுடைய செய்தியிலே இருந்து நாங்கள் உங்களுக்கு செய்திகளை ஏன் சொல்லுகின்றோம் என்று சொன்னால், உங்களுடைய உள்ளத்தை பலப்படுத்துவதற்காக தளர்ந்து விடக்கூடாது முகமதே. உங்களுக்கு முன்னால் உள்ள நல்வார்கள் இதைவிட மோசமான நிலைமைக்கு மக்கள் ஆளாகி இருக்கின்றார்கள். இந்த செய்திகளில் உங்களுக்கு உண்மை வந்திருக்கின்றது. அதே போன்று அறிவுரைகளும் போதனைகளும் இருக்கின்றது. அவர்கள் தங்களுடைய உள்ளங்களை சமாதானப்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த ஈமானுக்காக. ஏன் மறுமையை இலட்சியமாக கொண்டு இந்த இஸ்லாத்துக்குள்ளே நுழைந்திருக்கிறது என்று சொன்னால், இப்படிப்பட்ட சுற்பகால வாழ்க்கையிலே இந்த எதிர்ப்புகளை எல்லாம், இந்த கச்சரசங்களை எல்லாம் நீங்கள் சகித்தால்தான் நிரந்தர சுருக்கம் உங்களுக்கு இருக்கின்றது. அந்த சுருக்கத்தை வைத்து அவர்களை வாழும்படி அந்த இலட்சியத்தின் பக்கம் அவர்களை நம்பி அவர்கள் திருப்பினார்கள். இந்த சம்பவங்களை வைத்தவர்களே, ஆகவே அல்லாஹ் சொல்லுகின்றான், அந்த நபி மூசாவுடைய ஃபிரௌனுடைய செய்தியை சொல்ல ஆரம்பித்து அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்ன ஃபிரௌன அலா ஃபில் அர்த். ஃபிரௌனுடைய முதலாவது பிரச்சனை என்ன தெரியுமா? இன்ன ஃபிரௌன அலா ஃபில் அர்த், பூமியிலே அவன் என்ன செய்கின்றான், ஆணவம் காட்டுகின்றான், பெருமை அளிக்க ஆரம்பிக்கின்றான், பெருமை அளிக்க ஆரம்பித்து வஜால அஹ்லஹா ஷியா, அந்த மனிதர்களை பல பிரிவுகளாக ஆக்கி அவர்களே ஒரு சிலர்களை அவன் என்ன செய்கின்றான், பலவீனப்படுத்தி அப்பாவிகளாக மிக மோசமாக அவர்களை வழிநடத்தி இன்னும் ஒரு கட்டம் முன்னேறி சென்று அந்த பனூ இஸ்ரவேலர்கள் என்று சொல்லக்கூடிய நபி மூசாவுடைய குடும்பத்திலே உள்ளவர்கள் அவர்களே ஆண் குழந்தைகளை கொலை செய்யவும் அவர்களுடைய பெண் பிள்ளைகளை கைவிடுகின்றார். இதற்கெல்லாம் தஃப்ஸீர்ல விளக்கம் இருக்கின்றது. ஏன் என்று சொன்னால், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்க கூடாது என்ற சிந்தனை கொண்டவனாக ஃபிரௌன் இருந்தார். ஃபிரௌனுடைய சூரியக்காரர்கள் சாஸ்திரக்காரர்கள் குறிபார்த்து சொல்லி இருந்தார்கள், இந்த வனூ இஸ்ரவேலர்கள் எதிர்காலத்திலே ஒரு குழந்தை பிறந்து ஒரு ஆண்மகன் பிறந்து அவர் வளர்ந்து வந்தால் உன்னுடைய ஆட்சிக்கு அச்சுறுத்தலாக இருந்து அந்த மனிதரை ஏற்று இந்த முழு மக்களும் முஸ்லிம்களாக மாறி நீ ஆட்சியில இருந்து கவிழ்க்கப்படுவா என்ற சொன்ன மாத்திரத்தில் என்ன செய்கின்றான், இதில் நிறைய படிப்பினை இருக்கின்றது. படிப்படியாக பற்புறே தன்னுடைய இந்த ஆட்சி தக்க வைத்துக் கொள்வதற்காக வேண்டி என்ன முடிவுக்கு வருகின்றான் சோழர்களே, என்ன முடிவுக்கு வருகின்றான், இந்த வரவழை சிறவேலர்களே பிறக்கக்கூடிய எந்த ஆண் குழந்தையும் விட்டுவிடக்கூடாது. எவ்வளவு கேவலமான ஒரு முடிவு சோழர்களே, எவ்வளவு மோசமான ஒரு முடிவுக்கு வருகின்றான். எதனுடைய மமதை, எதனுடைய அந்த ஆசை, ஆட்சியின் ஆசை. ஆகவே இந்த தொகையால் என்று சொல்லக்கூடியது இருக்கின்றன. மனிதனை மிகைத்து நிற்கக்கூடிய அவருடைய உள்ளத்திலே வரக்கூடிய ஆணவம் எப்பொழுது வரும் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், ஒரு மனிதன் அவருடைய உள்ளத்திலே தன்னிறைவுத்த அந்த உணர்வு அவனுக்கு வந்துவிட்டால் அடுத்தபடியாக அநியாயம் செய்ய முற்படுவான். உலகத்திலே நிதர்சனமாக பார்த்து வருகிறது. பொருளாதாரத்திலேயாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், அறிவுலாக இருக்கலாம், அதிகாரத்திலாக இருக்கலாம், எதிரையும் என்னாலதையும் சாதிக்க முடியும், என்னுடைய அறிவுனால் இதையும் அடைய முடியும், என்னுடைய பணத்தினால் இதையும் சாதிக்க முடியும், என்னுடைய ஆட்சியினால் இதையும் செய்ய முடியும் என்ற முடிவுக்கு ஒரு மனிதன் வந்துவிட்டார் என்று சொன்னால் அது அவனை குஃபரின் பக்கம் போய் சேர்க்கும், அநியாயத்தின் பக்கம் போய் சேர்க்கும், எல்லை மீறுவான், மிகப்பெரிய பாவங்களை செய்வான், எதையும் கண்டுகொள்ள மாட்டான். மனிதன் ஏன் எல்லை மீறுகின்றான், வரம்பு மீறி வரம்பு மீறி இருக்கின்றான். அவனை அவன் பார்க்கின்றான், எனக்கு என்ன தேவையும் இல்லை. எங்களிலே கூட சார்களுக்கு இந்த நிலைமை வரும், பணத்தில் என்ன குறை இருக்கின்றது, எனக்கு உத்தரவாதம் உள்ள தொழிலினுடைய கையில் இருக்கின்றது, அழகிய மனைவிய பிள்ளைகள் இருக்கின்றார்கள், மாளிகை இருக்கின்றது, ஓடுவதற்கு வாகனம் இருக்கின்றது, சமுதாயத்திலே செல்வாக்கை பெற்றிருக்கின்றேன், அறிவை பெற்றிருக்கின்றேன், ஆட்பலம் இருக்கின்றது. அல்லாஹ் என்று சொல்லுகின்றான், இந்த நேரத்தில் மனிதனை ஆணவம் ஆட்கொள்ளும், அதனால் எதையும் செய்வதற்கு வரம்பு மீறுவதற்கு முற்படுவான். நிலைதான் வந்தது இந்த அரசில் பூமியிலே அவனுக்கு பெருமை வந்தது. ஆகவே அந்த உணவுகள் எந்த ஆண் பிள்ளைகளும் பறக்கக்கூடாது என்ற அளவுக்கு அவர்களை அப்படியே கொலை செய்வதற்கு முற்படுகின்றனர். இறக்கமின்றி எந்த அளவுக்கு என்று சொன்னால், யாரெல்லாம் கட்டம் தரித்து விடுவார்களோ அங்கே ஆள் விட்டு அதை பணிக்க பண்ணுவான். பிரெக்னன்சி பரவ பண்ற மாதிரி அவன் அதை பரவ பண்ண, அதுக்காக வேண்டி அந்த குழந்தை பிறந்த இடத்துல பிறந்த நேரத்திலேயே தலையை முடிச்சுவான். ஆண் குழந்தையாக இருந்தான், பெண்ணாக இருந்தவர்கள் இப்படியாக ஒரு காலம் சென்று கொண்டு போகின்றது. அப்பொழுது என்ன செய்கின்றார்கள், அவனுடைய சகாக்களை அவன் சொல்லுகின்றார்கள், இப்படி நீ கொலை செய்ய ஆரம்பித்தால் வருவன் சிறவர்கள் ஆண்கள் நெஞ்ச மாட்டார்கள், அப்ப பெண்கள் எல்லாம் என்ன பண்றது, இந்த சமுதாயமே முடிஞ்சு போகுமே என்ற முடிவுக்கு வருது. அப்பொழுது அவன் அவனுடைய அந்த முடிவுடைய ஒரு சில சிறிய மாற்றத்தை ஏற்படுத்தினார். சரி பரவாயில்லை, நீங்க சொல்றதாக இருந்தா ஒரு வருடம் பிறக்கிற ஆண் குழந்தைகளை விட்டு விடுங்க, அடுத்த வருடம் பிறக்கிறவங்க தலை முடியும். இது தீர்த்தா. ஆகவே அந்தபடி செய்ய ஆரம்பிச்சிட்ட ஒரு வருடம் பிறக்கிற ஆண் குழந்தைகளை கைவிட்டு அடுத்த வருடம் பிறக்கிற ஆண் குழந்தைகளை அப்படி ஏற்படுத்த. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், பூமியிலே பலவீனப்படுத்தப்பட்ட மக்களுக்கு நாங்கள் அருள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் அல்லாஹுடைய இராதா இங்கே நான் படிப்பினை இருக்கின்றேன். நாங்கள் நாடுகின்றோம், நாங்கள் சொல்றோம், நான் விரும்புகின்றேன், நான் நாடுகின்றேன், நான் திட்டமிடுகின்றேன். அல்லாஹ் நாடுகின்றான், அல்லாஹ் விரும்புகின்றான், அவருடைய விருப்பம் எங்களுடைய விருப்பத்துக்கு மேலாக இருக்கின்றது. என்ன விரும்புகின்றான், அவருடைய ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்று விரும்புகின்றான். ஆனால் நாம் எதை விரும்புகின்றோம், இந்த பூமியிலே பலவீனப்படுத்தப்பட்டவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்பி, அதே போன்று உணஜாலகும் மகன் அவர்களை தலைவர்களாக ஆக்கி, உணஜாலகும் உள்வாரிசீன் இந்த பூமியின் உரிமையாளர்களாக அவர்களை ஆக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம். ஒரு மக்கிரலகும் இந்த பூமியில் அவர்களுக்கு அதிகாரத்தையும் வழங்க வேண்டும். ஒரு உரிய திராவுணவகமானும் அந்த திராவுக்கும் அவருக்கு இப்படியான மோசமான ஆலோசனைகளை சொல்லி வந்த அந்த ஹமான் அவனுடைய நெருங்கிய விருப்பத்துக்குரிய ஆலோசகர் மந்திரி அவனுக்கும் அவர்கள் இருவர்களுடைய படையினர்களுக்கும் நாங்கள் காட்ட வேண்டும். எதை தெரியுமா, நீ எந்த விடயத்தில் எந்த விடயத்திலே இருந்து நீ எச்சரிக்கையாக இருக்கின்றாயோ அந்த விடயத்தை நாங்கள் நடத்தி காட்ட வேண்டும். இதுதான் முதலாவது படிப்பு. முதலாவது படிப்பினை என்ன, அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் அனைத்தின் மீதுமே சக்தி உள்ளவன், அனைத்தையும் செய்வதற்கு அல்லாஹ் உத்தாரம் நாடிவிட்டான் என்று சொன்னால் அதை அடுத்த நொடி பொழுதிலே மனிதர்களுடைய கணிப்புகளுக்கு அப்பால் சென்று அல்லாஹ் அதை நிகழ்த்தி காட்டி விடுவான். இப்பொழுது முன்னால் சொன்னதை போன்று நபி மூசா அலை இஸ்லாம் அவர்கள் பிறக்கக்கூடாது என்பதற்காக பிறவன் மூன்றாம் கட்ட நடவடிக்கையாக என்ன இருக்கின்றான், முதல் வருடம் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளை நீங்கள் கைவிட்டு விடுங்கள். இப்ப உடனடியாக நாங்கள் நினைக்க வேண்டும், அல்லாஹு தஆலா மூசா அந்த வருடத்தில் பிறக்க செய்தான் சொன்னா கதை முடிஞ்சு போச்சு, மூசா தப்பிடுவாரு. இல்லை, எப்பா அங்கு சாதனை கிடையாது, அல்லாஹுடைய வல்லமை அங்க அந்த மக்கள் நேராக பார்க்க மாட்டார்கள். அல்லாஹுடைய நாட்டிலிருந்து எந்த வருடத்திலே பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகள் கொலை செய்யப்பட வேண்டுமோ அந்த வருடத்திலே மூசாவை பிறக்க செய்தேன், அந்த வருடத்திலே மூசாவை பிறக்க செய்தி. அது நீண்ட சம்போசனே, அவர்கள் வளர்ந்த முறை அற்புதமான முறை. அவர்கள் எப்படி எங்கே வளர்கின்றார்கள், பிறவனுடைய மாளிகையிலே வளர்க்க எதிரியை வளர்க்கின்றார்கள். தாய் போய் பால் கொடுத்து விட்டு தாய் என்று தெரியாதே பணமும் வாங்கி வருகின்றார். அற்புதமான தான் இதுதான் சொல்வர்களே. அல்லாஹு தஆலா அவன் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்று நினைத்து விட்டார் என்று சொன்னால் நாங்கள் நினைப்போம் அந்த பிளான் என்ன என்று சேர்ந்து ஒரு இரவுலையும் பகலையும் நடக்கணும். இன்னைக்கு உலகளாவிய பிரச்சனைகள் எல்லாம் எங்களுடைய கணிப்புகள் எப்படி, எங்களுடைய கெஸ்ஸிங் எப்படி, இப்படி நடக்குது, எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாதா, எப்படி நடந்தா நல்லது இல்லையா என்றுதான் நாங்கள் நினைப்போம். ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்கின்றது பின்னால் சொல்லுவோம் சொல்களே. நபி மூசாவுக்கும் ஃபிரௌனுக்கும் இடையில் உள்ள அந்த கேப்போடும் எவ்வளவு காலம், பிறக்க முன்னால் இருந்தே அந்த மனு இஸ்ரவ வீரர்கள் துன்புறுத்தப்படுகின்றார்கள், நோவினை செய்யப்படுகின்றார்கள், சொந்தரவுகளுக்கு ஆளாகின்றார்கள், பிறந்ததற்கு பிற்பாடு பிரச்சனை. எவ்வளவு காலம் கலந்து அந்த வெற்றியை அவர்கள் சமுதாயங்கள் முடிந்துவிட்டு எத்தனை தலைமுறைகள் தாண்டியதற்கு பின்னால் பின்னால் வந்த ஒரு சமுதாயம் தான் அந்த வெற்றியை அனுபவித்தார்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய சுன்னா, அவனுடைய இந்த உலக வாழ்க்கையின் எப்படித்தான் இருக்கின்றது. ஆகவே சொல்களே, நபி மூசா அலைஹி இஸ்லாம் அவர்களுடைய விடயத்திலே மூசா பிறப்பதற்கு முன்னாலே கொலையை சுருத்தல் பறக்கக்கூடாது, பிறந்ததற்கு பின்னால் நடந்த சம்பவத்திலையும் அவர்களுக்கு டெத் வாரண்ட் பாஸ் பண்ணப்பட்டதா இல்லையா, கிரௌனுடைய கூட்டத்தில் இருக்கிற அடிச்சு அடிச்சத வசத்துதான், அப்பா உடனடியாக டெத் வாரண்ட் ஆளை தேடி கண்ட இடத்துல கொலை யானை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது, உடனடியாக ஒழியறாங்க. வெளியேறி போய் அங்க மதியனுக்கு போய் அங்க எத்தனையோ சம்பவங்கள் திருமணம் எல்லாம் முடிச்சு அதுக்கு பின்னாடி அல்லாஹுடைய கட்டளை வந்து போங்க. உங்களோட ஜாவாவுடைய கடன் அங்க இல்ல, மதியன் அல்ல, எகிப்தில் இருக்கிறான், நான் தான் இறைவன் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் இருக்கிற நேரத்துல நீங்க இந்த ஏகத்துவத்தை வேற எங்கேயும் பிரச்சாரம் பண்ண முடியாது, நேரடியாக சொல்லுகின்றார்கள். ஓடுவதற்காக அல்ல, நம்மளை போல நியாயங்களை சொல்வதற்கு இல்ல. என்ன சொன்னார்கள், எனக்கு டெத் வாரண்ட் பாஸ் பண்ணப்பட்டிருக்கீங்க, எனக்கு கொலையை சுருத்துறதுக்கு போனா கொண்டுவான், பொடிச்சது கொண்டுடுவான், சந்தேகம் கிடையாது. அது வேற என்னுடைய நாவல் ஒரு குண்டன் இருக்குது, அவன் நல்ல சொச்சாவிலையும் படித்தவன், அவன் அவனுடைய வார்த்தைகளினாலே என்னை மிகிழ்ச்சி விடுவான். ஆகவே என்னுடைய சகோதரர் ஹாரூனுக்கும் நீ நபித்துவத்தை தூதை கொடுக்க கூடாதா என்று அல்லாஹ் ரிக்வெஸ்ட் பண்றாங்க. எப்படி இருக்கு கேட்கலாமா? சாதாரணமான சாதனை, சாதாரணமான விடயவாசவர்களே, என்ன வித விடயம், நபித்துவம் தூதை என்னுடைய சகோதரனுக்கு கொடுங்க என்று கேட்கின்றார்கள். மூசா கலீமுல்லா அல்லாஹ்வுட நேரடியாக பேசினவர்கள் அல்லவா, அல்லாஹு தஆலா உடனடியாகவே அந்த ரிக்வெஸ்ட அதுக்கு அப்ரூவல் கிடைக்கும் உடனடியாக. ரெண்டு பேரும் நபிதான், நீங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் போய் அவனோட பேசுங்க. அது அதுல எல்லாம் நிறைய படிப்பனைகள் இருக்குது, அதெல்லாம் சொல்ல வந்தா நிறைய நேரம் இருக்கு சொல்றேன். ஆகவே இதெல்லாம் அம்மா உடைய பிளான், இது ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாற்றிலும் பார்க்கலாம். நபி அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹி ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்திலே ஓடுவதற்காக வேண்டி தயாராக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பல நாட்களாக அந்த நெருப்பு குண்டம் தயார் செய்யப்படுகின்றது. எந்த அளவுக்கு சொன்னால், அந்த காலத்திலே யாராவது நேர்ச்சியை வைத்து விட்டார்கள் என்று சொன்னால், என்ன நேர்ச்சி வைப்பார்கள், இப்ராஹிமை அழிப்பதற்காக தயார் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நெருப்பு குண்டத்திற்கு அவர்கள் விறகு கட்டைகளை நேர்ந்து விடுவார்கள். அப்படி போட்டு பல நாட்களாக அந்த நெருப்பு குண்டம் எரிக்கப்பட்டு அதுக்கு பக்கத்தில் கூட யாருக்கும் போக முடியாது, வெகு தூரத்திலே இருந்து ஒரு கருவியை தயார்படுத்தி அங்கே இருந்து வேகமாக அவரை தூக்கி வீச அதுல சென்டர்ல வந்து விழணும் அவர்களுடைய பிளான். அந்த பிளான் படி செய்தார்கள் இல்லையா, அதே பிளான் படி செய்தார்கள். ஆனால் நல்லா நம்ம பிளான் எப்படி இருக்கும் பார்த்துட்டு இருக்க, நம்மளுடைய பிளான் எப்படி இருக்கும், நம்மளுடைய பிளான் எப்படி இருக்கும், கடுமையான ஒரு புயல் காற்று வந்து அந்த நெருப்பை இடம்பெயர செய்ய வேண்டும், சும்மா நாங்கள் கிடைக்கும், அல்லது கட்டும் அட்ட மழை பெய்ந்து அந்த நெருப்பு குண்டம் அப்படி அழிந்து விட வேண்டும். இது எதுவுமே நடக்கல, அது அப்படியே பத்தி எரிஞ்சு கொண்டிருந்தது. இப்ராஹிம் அவர்கள் அங்கே கருவியிலே அந்த வைக்கப்பட்டிருக்கிறார்கள் தூக்கி வீசுவதற்கான தயார் செய்யப்பட்டது. அந்த நேரத்தில் யார் வருகின்றார்கள், மலைக்கு காற்றுக்கு இவைகளுக்கு எல்லாம் பொறுப்பானவர்கள், அல்லது இவரை இப்போது கேட்கின்றார்கள், இப்ராஹிம் அல்லாஹ்வுடைய கதையிலே இதுவும் நான் வந்திருக்கின்றேன், உனக்கு ஏதாவது தேவை இருக்கின்றதா, வகையை கொண்டு வரக்கூடிய ஒரு அல்லவாய் ஜிப்ரீலாக இருந்தார். என்ன சொன்னார்கள், அம்மா இலைக்கப்பதா, உன்னிடத்தில் எனக்கு எந்த தேவையும் இல்லை, அல்லாஹ் கொடுத்த எனக்கு எல்லா தேவையும் இருக்கு, அல்லாஹ் என்ன பாதுகாப்பான நம்பிக்கை இருக்குது. நெருப்புக்கு எப்படி கமாண்ட் போடப்படுகின்றது, காகிதத்துண்டா எஸ்எம்எஸ் இல்லை, அல்லாஹ் தானே இருக்கிறான், அனைத்துக்கும் சக்தி உள்ளவன் அல்லாஹ். என்ன கட்டளை, இப்ராஹிம் மீது நீ குளிராகவும் சாந்தமாகும், அதுல கூட விளக்கம் சொல்றாங்க, குளிராக மாத்திரை சொல்லியிருந்தா கடும் குளிர்ல இப்ராஹிம் வந்து போயிருப்பாங்க, குளிராகவும் சாந்தமாகும். இப்ப இருக்கிற மாதிரி ஒரு வெதர் கூல் கிளைமேட், சாதாரணமாக சூடும் இல்ல வெப்பமும் இல்ல குளிரும் இல்ல கடும் குளிரும் இல்ல, அப்படியான ஒரு வெதர்ல ஒரு இருந்து சொல்றாங்க. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்யாத குற்றத்துக்காக வேண்டி சிறைபிடிக்கப்படுகின்றார்கள், நாங்கள் எப்படி நினைப்போம் யூசுப் எப்படி வெளியிட வேண்டும் சிறையிலே இருந்து, சிறையுடைய கதவுகள் எல்லாம் உடைக்கப்பட்டு பூமி அதிர்ச்சி ஒன்று ஏற்பட்டு, அல்லது அவர்களுடைய ஆதரவாளர்கள் ஒரு கிளர்ச்சியை செய்து இப்படி செய்வதை போன்றே மோசல்லே அன்பாரிலே இராக்கிலே பல இடங்கள்ல ஆப்கானிஸ்தான்லே கிளர்ச்சியாளர்கள் போய் அந்த சிறை கைதிகள் அப்படியே பிடிச்சு அவர்களை வெளியேற்று இப்படியாக நடக்கணும். இல்லை அவர்களே, மன்னர் கண்ட கனவு இயேசுவின் விடுதலைக்கு காரணமாக அமைந்தது, இலக்கிலாக மன்னர் கனவு காணுகின்றார், அந்த கனவுக்கான இயற்கையானும் உலகத்தில் யாரத்திலும் இல்லை, அந்த யூசுவுடைய சிந்தனையிலே அல்லாதே பதிய வைத்திருந்தார். அதனால் எப்படி வெளியாகின்றார்கள், இதிலிருந்து அந்த சிறை கூணத்திலே இருந்து அரச வீடத்துக்கு வருகின்றனர். அந்த பெரும் கருவூலங்களுக்கு அந்த பெரிய பைனான்ஸ் மினிஸ்டர் வர்றாங்க. சும்மையில் அந்த ஆட்சியில பைனான்ஸ் மினிஸ்டர் எவ்வளவு பெரிய பதவி, அந்த பதவிகளுக்கு தான் வெளியே வருகின்றனர். சும்மா வரல, அதுவும் எத்தனையோ கேரண்டிகளோட, எத்தனையோ கேரண்டிகளோட தான் வந்தாங்க. அதெல்லாம் நான் தனித்தனி சரித்திரங்கள் சொல்கிறேன். அப்ரஹாம் சொல்லக்கூடிய அந்த யானை படியை திரட்டி வருகின்றான். எதற்காக வேண்டி? காபாவை இழுத்தொழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, அவனை எதிர்த்து போடுவதற்கான ஒரு பத்து வீத சக்தி கூட அன்றைய காலத்திலே மக்களுக்கு காவல்களுக்கு இருக்கவில்லை. அவரவர் அவர்களுடைய சொத்துக்களை பாதுகாத்துக் கொண்டே வேற்று பகுதிகளிலே சென்று என்ன நடக்க போனது எதிர்பார்த்திருந்தார்கள். நம்பிக்கை இருந்தது இந்நலில் வைத்தவன் இந்த இறையுள்ளத்துக்குரிய ஒரு இறைவன் மேலே இருக்கின்றான், அவர்களை பாதுகாப்பான நம்பிக்கை பரவலாக அந்த மக்களிடத்தில் இருந்தது. காவிரிகளாக இருந்தாலும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள். சிறப்பிருந்த அவர்களுடைய விவாதத்திலே அவர்களுக்கு தௌஹீது ருபூபியா இருந்தது. அல்லாஹ் ஒருவன் என்ற அல்லாஹு தாலா அவன் இருக்கும் சக்தி உள்ளவன் என்ற நம்பிக்கை இருந்தது. ஆனா அல்லாஹோட சேர்த்து சிலைகளை வணங்கினாங்க, வேற சக்தி. அதனால அவன் காவிரிகள் தான் இந்த ஈமான் அவர்களை சுருக்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்காங்க. இப்ப என்னவர்கள்தான் அந்த அபரஹா படையை திரட்டி உள்ளே வருவதற்கு முன்னால் சோரத்துள் கீழே படித்து பாருங்கள். விளக்கத்தை பெறுவதற்காக எவ்வளவு அற்புதமான முறையிலே அந்த படையை எல்லாம் விட்டாலா வேரோடு எப்படி அழித்து முடிக்கின்றான், முழுமையாக அழித்து முடிக்கின்றான் சொல்றேன். இதுதான் நாங்கள் இதிலிருந்து பெறக்கூடிய முதலாவது படிப்பினையாக இருக்க வேண்டும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்திலே முதல் படிப்பினை என்ன? அல்லாஹு தாலா அனைத்தின் மீதும் சக்தி உள்ளவன், அவன் நாடியதை நிலைநாட்டுவதற்கு முற்பட்டு விட்டான் என்று சொன்னால் அதற்கான மனிதர்களுடைய யூகங்கள் நாங்கள் யூகிப்போமே, இவைகளுக்கு என்ன அப்பாற்பட்டதாக இருந்தால்தான் அந்த சூப்பர் பவர் சொல்லுவேன். அல்லாஹுடைய வல்லம் என்றது எந்த மனிதனுடைய சிந்தனையிலும் படக்கூடாது. அதனால் சுருக்கத்தை கூட அப்படி வச்சிருக்கான். அந்த சுருக்கத்தை என்ன
இருக்குது? எந்த கண்களும் கண்டுடாத இன்பங்கள் இருக்கின்றன, எந்த காதுகளும் கேட்கிறார்கள், எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்திலையும் ஊசலாடினாத இன்பங்கள் எல்லாம்
எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்திலையும் ஊசலாடினாத இன்பங்கள் எல்லாம் அங்க சுருக்கத்தில் மறைக்கப்பட்டு வைத்தது. ஆகவே இதுதான் அல்லாஹ்வுடைய திட்டம், அவனுடைய செயல்பாடுகள் சொல்கிறேன். ஆகவே இந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் அவனுடைய செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்றான். அடுத்ததாக இதுல இருந்து நாங்கள் பெறக்கூடிய முக்கியமான படிப்பினை சொல்கிறேன், இறுதி முடிவு யாருக்கு இருக்கின்றது? அனைத்திலும் இறுதி முடிவு யாருக்கு இருக்கின்றது? இளைஞர்களுக்கு தான் இருக்கின்றது, அவர்களுக்கு தான் இறுதி முடிவு இருக்கின்றது. அல்லாஹ் சொல்லுகின்றான், ولا تهنوا ولا تحزنوا وانتم الاعلون ان كنتم مؤمنين. நீங்கள் இறை விசுவாசிகளாக இருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். ஆகவே நீங்கள் தளர்ந்து விடாதீர்கள், கவலைப்பட்டு விடாதீர்கள். தளர்ச்சி மூமிங்களுக்குரியது அல்ல, கவலை சஞ்சல மூமிங்களுக்குரியது அல்ல. ஆனால் எங்களை மிகைத்து நாங்கள் நடக்கக்கூடிய இன்றே சமகாலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்து மனமுருகின்றோம். ஆனால் எங்கே அல்லாஹ்வுடைய வாக்குறுதியிலே நமக்கு நம்பிக்கை இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்ன? அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? மூமின்களுக்கு வக்கான ஹக்கன் அலைனா நஸ்ருல் மூமினீன், இறை விசுவாசிகளுக்கு உதவி செய்வது எங்களுடைய கட்டாய கடமை. அப்பா கட்டாய கடமை சொல்றான். ஆனா அவங்க விசுவாசிகளாக இருக்கணும். வாற்றுமுள்ளாலும் அல்லாஹ் சொன்னான், நீங்க தான் உயர்ந்தவர்கள் எப்பொழுது? இன்குன்தும் மூமினீன், அந்த கண்டிஷனோட தான். நீங்க உண்மையான இறை விசுவாசிகளாக இருந்தால் நீங்க தான் உயர்ந்தவர். அந்த உயர்வு உங்களை அடைந்தே தீரும், சந்தேகம் கிடையாது. இன்னொரு உங்களுக்கு யுத்தங்களிலே நோவினைகள் கஷ்டங்கள் காயங்கள் ஏற்பட்டு விட்டால் அந்த எது அறிஞர்களுக்கும் இது போன்ற காயம் ஏற்பட்டிருக்கின்றது. மக்களுக்கு மத்தியில் இந்த காலங்களை நாங்கள் சுழலப்பட்டிருக்கின்றோம். மாறி மாறி வரும். ஒரு காலம் என்னுடைய எதிரி வெட்டிக் கொள்வான், மறுகாலம் நாங்கள் வெட்டிக் கொள்வோம். எதற்காக வேண்டி என்று சொன்னால், ஒளியாலம் அல்லாஹ் ஒளியாலம் அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களையும் ஈமான் கொண்டவர்களை அடையாளம் கண்டு உங்களில் இருந்து சுகதாக்களை தெரிவு செய்வதற்காக பாலஸ்தீனிலே நாளாண்டும் உலகக்கூடிய சுகதாக்கள் நிறைய சுகதாக்கள் தேவை. நாளை விசாரணையின்றி சுவர்க்கம் செல்வதற்கு அவர்களுடைய பரிந்துரையிலே குடும்பங்களிலே நிறைய பேர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் சுவர்க்கத்துக்கு இருப்பதற்கு அல்லாஹ் நாடினா ஒரு கட்டளை எழுந்திரலாம். ஆனால் ஒரு காரணம் ஒன்று இருக்குது அல்லவா? அல்லாஹ் எழுதினான் சுகதா, உங்களில் இருந்து சுகதாக்களை எவ்வாறு எடுத்துக் கொள்வதற்காக வேண்டியம். இப்படியாக இந்த வெற்றி தோல்விகளை மாற்றி மாற்றி இந்த காலத்தை சுழலிவிட்டிருக்கின்றான். அநியாயக்காரர்களை அல்லாஹ் ஒரு பொழுதும் விரும்ப மாட்டான். வீண்டு சொல்லுகின்றான், ஈமான் கொண்டவர்களை தூய்மைப்படுத்துவதற்காக. இதெல்லாம் என்ன சார், ஒரு மனிதரை பரிசுத்தப்படுத்துற இந்த சோதனைகளை கொடுத்து 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 எந்த அளவுக்கு சொன்னால் நம்பியவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மூமினுக்கு எப்படி சோதனை தெரியுமா, அவனுக்கு ஏற்படக்கூடிய மனசஞ்சலம் இருக்கின்றதே இதற்கும் நன்மை இருக்கின்றது. அவருக்கு ஏற்படக்கூடிய கவலை, நோய், துன்பம், துயரம் இவைகளுக்கு எல்லாம் அவன் கால தரிக்கக்கூடிய முழுக்கிலே இதற்கும் அவனுக்கு நன்மை இருக்கு. சில நேரங்களில் ஒரு மனிதனை ஒரு சமுதாயத்தை அவ்வா தெரிவு செய்து விட்டான் சொன்னா அவர்களை சோதிப்பான், அந்த மனிதனை சோதிப்பான், எந்த அளவு சோதிப்பான், அந்த சோதித்து சோதித்து அவனை அப்படியே சோதனைகளுக்கு ஆளாக்கியதற்கு பின்னால் பூமியில் அவன் நடமாடுவான், அவனில் எந்த தவறும் இருக்காது, எந்த குற்றம் இல்ல, மரணித்தான் அடுத்த கணக்கு சுருக்கம் என்ற அளவுக்கு அவன் ஆளாக்கி பதப்படுத்தும் முறைக்கும் அவன் சொல்லுவான். நபி ஐயூபுடைய வரலாற்றை எடுத்து பார்க்கணுமா, நபி யூனஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை எடுத்து பார்க்கணுமா, இதெல்லாம் படிப்பினை இருக்கு சொல்லுங்களேன். ஒவ்வொரு பெண்மாரும் படிப்பினைய வரலாற்று சொல்ல வரல தடுக்கிறேன். ஆகவே அழிப்பதற்காக வேண்டி இந்த சோர்க்கத்தை மிக விரைவிலே மிக வேகமாக நீங்கள் நினைத்த விதத்தில் அடையலாம் என்று நீங்கள் எண்ணம் கொண்டிருக்கின்றீர்களா, நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா? அல்லாஹ் யாரை பிரித்தறியும் வரைக்கும் உண்மையான தியாகிகளை அல்லாஹ் அடையாளம் கண்டு பொறுமையாளிகளையும் உண்மையான பொறுமையாளிகளையும் அடையாளம் காணுங்கள். சும்மா ஒரு பொறுமை இருக்குது, உதாரணமா நோம்புல பசிக்கிற பொறுமை இருக்குது, ஏன்னா நாங்க இவர் பெரிய பொறுமை, பசியோட கொஞ்சம் இருக்கிறோம், இவர் பெரிய பொறுமை, இவர் பொறுமை தான். ஆனா பொறுமையில் ஆக பெரிய பொறுமை தெரியுமா, சபுரும் ஜமீரன் சொல்லுவாங்க. யாருடைய பொறுமை, யாருடைய பொறுமை, யாக்கோபுடைய பெருமை என்று சொன்னதுல வகேந்திர சோதனை கண்ணே முன்னே முன்னே வளர்த்து வந்த அந்த யூசுஃபை பறிகொடுக்க அவருடைய சகோதரன் பறிபோக அழகான பொறுமையாக சகிப்பை ஏற்படுத்திக் கொள்கின்றார்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அழகான பொறுமை என்றா அதுக்கு உலக சொல்றாங்க தஸ்வீர்ல. அந்த பொறுமை, அந்த சோதனை அப்படியே உள்வாங்கிக் கொண்டு அதை யாரிடத்திலேயும் முறைப்படாமல் அவ்வாவிடத்திலே அதற்கான விடுதலை எதிர்பார்த்திருக்கின்றானே, இதுதான் உண்மையான பொருள், அழகான பொருள். மிக கஷ்டம், மிக கஷ்டம். சந்தோஷமான விஷயங்கள் வந்தா யார்த்தையும் பரிமாறிக்கொள்ள தெரியல, ஒரு ப்ரமோஷன் கிடைத்தா மனைவி கூட தெரியாது, போனஸ் கிடைச்சா தாய்ந்தவர்களுக்கும் தெரியாது, பிரச்சனை கேட்டுவாங்க. ஆனால் ஏதாவது கம்பெனியில் அவசரமா டெர்மினேஷன் சொன்னா முழு ரியாலிட்டியெல்லாம் முழு கல்ஃபுக்கும் செய்து ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ஒரு சோதனை பிரச்சனை வந்து சொன்னா முழு உலகத்துக்கும் தம்பட்டம். அதே நேரத்தில் சந்தோஷமான நல்ல நிலைமைகள் ஏற்பட்டதுன்னு சொன்னா நல்ல கை நிறைய சம்பளம் எடுத்திருக்கிறார், எப்படி வாயான செய்தி ஓடிச்சிருக்கு, காலம் போயிட்டு இருக்கு, கொஞ்சம் செழிச்சா கூட பயம், அடுத்த போன்ல கடை கேட்டுவான், அடுத்த மாடையில கோல் வந்துடும், ஏதோ நண்பருக்கு வாங்கி ஏதாவது பணம் காட்டி அதிகமா கிடைச்சிருக்குது என்ற ஒரு போன் வந்து என்றதுக்காக அதை கூட காட்டவில்லை. அல்லாஹ் நியமத்துக்களை வாரி வழங்கி இருக்கிறான், அதை வெளிப்படுத்துவதற்கு கூட தயாரில்லை. ஆனால் கவலைகள் கஷ்டங்கள் வந்துவிட்டால் அது அப்படியே வழிகாட்டு. ஆகவே அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், அந்த பொறுமையாளர்களை அடையாளம் காணுவதற்கு, உண்மையான முஜாஹிதிகளை தியாகிகளை அடையாளம் காணுவதற்காக வேண்டித்தான் இப்படிப்பட்ட சோதனைகள். ஆகவே அல்லாஹு தஆலாவுடைய வாக்குறுதி நிச்சயமாக நடந்தே தீரும் என்ற அந்த படிப்பினையும் இதில் நாங்கள் பெற வேண்டும். அடுத்ததாக சத்தியமும் அசத்தியமும் போட்டி போடக்கூடிய நேரத்தில் சொல்கிறேன், சத்தியமும் அசத்தியமும் போட்டி போடக்கூடிய நேரத்திலே அசத்தியம் மேலோங்கும் சில காலங்கள், ஒரு காலம் மேலோங்கும். ஒரு சதாப்தத்திலே உலகத்திலே அசத்தியம் தான் மேலோங்கும். சில நூற்றாண்டுகளை எடுத்து பார்த்தோம் சொன்னால் அப்படியே அசத்தியம் தான் மேலோங்க இருக்கிறது. மிக பலவீனமான நிலையில் தான் சத்தியம் இருக்கும். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், அவர்களுடைய வாயினால் ஊதி அல்லாஹ்வுடைய பிரகாசத்தை அணைத்து விடலாம் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். அந்த காரணங்கள் மறுத்தாலும் அவர்கள் மறுத்தாலும் அல்லாஹ் என்ன செய்வான், அவனுடைய பிரகாசத்தை பரிபூர்ணப்படுத்தியே தருவான். நபியர்கள் என்ன சொல்லுகின்றார்கள், அடைந்திருக்கக்கூடிய கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லாத்தையும் எல்லா கோணங்களையும் எல்லா திசைகளையும் இந்த மார்க்கம் சென்றடையும் அல்லாஹ் உத்தரவாதம் கொடுத்திருக்கின்றார்கள். என்ன செய்வான், குடிசைகள் உட்பட கூடாரங்கள் உட்பட சிறிய சிறிய வீடுகள் உட்பட அனைத்துக்குள்ளேயும் இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பான். இன்றைக்கு யாருக்குத்தான் இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்ற எதார்த்த உண்மை தெரியாதவர்கள் யாரும் இருக்கிறாரா? இந்த தொழில்நுட்ப தொலைத்தொடர்பு சாதனங்கள் முன்னேறிய காலத்தில் எது இல்லா டிவி வீட்டில் இருக்கும், டெலிவிஷன் ஒன்று இருக்கும், குடிசையாக இருந்தால் அங்கு நெட் கனெக்ஷன் இருக்கும். இன்றைக்கு எல்லா இடத்தையும் பெரும் பாலானிடங்கள். ஆகவே எல்லா இடங்களுக்கும் அது போய் சேரும். சேரக்கூடிய நேரத்தில் இரண்டு விதமாக அதை கொண்டு போய் சேர்ப்பார்கள். அதை ஏற்றவர்கள் கண்ணியமாக மார்க்கத்துக்குள்ளே வருவார்கள். மறுத்தவர்கள் இழிவுபடுத்தியாவது அல்லாஹ் இந்த மார்க்கத்தை முழு உலகத்துக்கும் கொண்டு சேர்ப்பான். அல்லாஹு என்ன செய்கின்றான், அல்லாஹு என்ன செய்கின்றான், அந்த கண்ணியத்துடன் இஸ்லாத்தை கண்ணியப்படுத்தி அந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பான். அல்லது இழிவானவர்களை இழிவுபடுத்தி அந்த மார்க்கத்தை உலகத்திலே பரப்பிவிடுவான். ஆகவே இதுவும் முக்கியமான வழிப்பினையாக நாங்கள் இதிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்ற சூழலே. இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றது, இன்னும் ஒரு விடயத்தை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்கின்றோம். இந்த நோன்பை பொறுத்தவரை சொல்களே, இந்த ஆசூராவுடைய நோன்புலே இந்த மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய இந்த சம்பவத்தோட தொடர்புப்பட்டதுதான். அடுத்த கட்டம் என்ன, இந்த நோன்பு நூல்கள். இது பொறுத்தவரை சொல்களை இந்த மூன்று கட்டங்களை பார்க்கலாம். இந்த நோன்புல நிறைய விஷயங்கள் இருக்கு. நபி மூசா அலி இஸ்லாம் அவர்களோட சம்பந்தப்பட்டதுனால இந்த ஆசூராவுடைய நோன்பு ஒரு தியாகத்தை, ஒரு தியாகத்தின் முடிவுலே கொல்லப்பட்ட வெற்றி. அந்த வெற்றியை ஞாபகப்படுத்தித்தான் நாங்கள் இந்த நோன்பை நோக்கின்றோம். இந்த நோன்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய காலத்திலே குறைஷி காவிர்கள் நோட்டு வந்தார்கள், நபி அவர்களும் நோட்டார்கள். அது அவர்களுக்கு இப்ராஹிம் அலைஹி ஸலாம் அவர்களுடைய அந்த ஆரம்ப வேதத்திலே இருந்து சில பகுதிகள் எங்கே இருந்தது, அதிலே இருந்து வந்த தகவல்கள் இருக்கலாம். ஆனா மூசா அலைஹி ஸலாம் இப்ராஹிம் அலைஹி ஸலாம் அவர்களுக்கு பின்னால் வந்தவங்க தான். ஆனாலும் அந்த வேதத்துவத்துடைய சில பகுதிகள் அப்படியே விடுபட்டு விடுபட்டு அவர்களுக்கு கிடைத்து வந்தது. அதை அடிப்படையாக வைத்து அவர்கள் நோட்டு இருக்கலாம், அல்லது எப்படியோ நபி அவர்களுக்கு விளக்கம் தெரியாத நோட்டு நோட்டார்கள். அதற்கு பின்னால் இரண்டாவது கட்டம் மதீனாவுக்கு வருகின்றார்கள். இதுல சில பேர் கன்ஃபியூஸ் செய்யும், அதனால சொன்னேன். மதீனாவுக்கு வந்து பார்த்தோம் சொன்னா அங்கே யூதர்கள் நோட்டு நோட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த நாளை பற்றி விளக்கம் கேட்கின்றார்கள். நபி அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அந்த விளக்கம் கிடைத்தனும் இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாதுகாக்கப்பட்ட நாள் என்றதனால் அந்த நோன்பை நபி அவர்கள் நோட்டு தோழர்களுக்கும் நோட்டுபடி சொல்லியிருந்தார்கள். இதில் சில ஹதீஸ்களை அறிஞர்கள் சொல்லியிருந்தார்கள், ஆஷூராவுடைய நோன்பு ஆரம்ப காலத்திலே கட்டாயமான நோன்பாக இருந்தது. எப்ப ஹிஜ்ரி இரண்டாவது வருடம் நோன்பு கடமையாக்கப்படுகின்றதோ அப்பொழுது அந்த கடமை நீங்கி சுண்ணத்தின் அடிப்படைக்கு வருகின்றது. இதெல்லாம் நிறைய கன்ஃபியூஸ்கள் இருக்கின்றதே, ஒரு ஒரு கருத்து மாதிரி சொல்றேன். பல விளக்கங்கள் இருந்தாலும் ஒரு கருத்து மாதிரி சொல்றேன். இதுக்கு ஆதாரம் என்னன்னு சொன்னால் முஸ்லீம் வரக்கூடிய ஒரு செய்தி, ருபை அபிசு முகமது அப்ரா என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோடு சொல்லுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து ஆஷூராவுடைய தினத்தின் காலையிலே மதீனாவுடன் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு செய்தி அனுப்புகின்றார்கள், உங்களை யாரெல்லாம் காலையில் நோன்பாளிகளாக எழுந்திருக்கின்றீர்களோ நீங்க அப்படியே அந்த நோன்பை கம்ப்ளீட் பண்ணுங்க, யாரெல்லாம் நோன்பு இல்லாமல் எழுந்திருக்கின்றீர்களோ நீங்க மாலை வரைக்கும் சூரியன் மறையும் வரைக்கும் நோன்பாளிகளை போன்று பாசாங்கம் செய்து அந்த நோன்பு கம்ப்ளீட் பண்ணுங்க. அப்படின்னா எதை காட்டுகின்றது, கடமையா நோன்புகளை சட்டமெல்லாம் வரலாம் என்று அந்த ஹதீஸ்களை விரிவுரையாளர்கள் பேசியிருக்கின்றார்கள். அப்ப அந்த நபித்தோடு சொல்லியிருந்தார்கள், நாங்கள் நோன்பு நோட்டு எங்களுடைய சிறார்களுக்கும் அந்த நோன்பை நோக்க வைத்து நாங்கள் அந்த சிறார்களை அழைத்துக் கொண்டு பள்ளிக்கு செல்வோம், அல்லது வீடுகளில் அவர்களுக்காக வேண்டி பஞ்சிலான சில விளையாட்டுப் பொருட்களை அவர்களுக்கு தயார்படுத்தி வைத்து அவர்கள் சாப்பாடு அதனால் அந்த விளையாட்டுப் பொருட்களை கையில கொடுத்து அவர்களை பராக்கு காட்டி நோன்பு திறக்கும் நேரம் வரைக்கும் அவர்கள் அமைதிப்படுத்தி வைத்திருக்கும். அந்த அளவுக்கு இந்த நோன்பு நம்பியவங்க அந்த தமிழ்ச்சோழர்கள் வலியுறுத்தி பிடிச்சிருக்காங்க. இது ஒரு கட்டம். அதற்கு பின்னால் உள்ள கட்டம் தான் இது சுண்ணத்தாக மாறுகின்றது. நம்பியவர்கள் தொடர்ந்து பிடித்து வருகின்றார்கள், யூனர்களுக்கு நேர்பட்டு பிடித்து வருகின்றார்கள். கடைசி வந்த சில தோழர்கள் வந்து சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, யூதர்களும் இந்த நாளில் நோன்பு பிடிக்கின்றார்கள், அவர்கள் இதை பெருநாள் கொண்டு கொண்டாடவும் செய்கின்றார்கள். யூதர்களுடைய மார்க்கத்தில் வந்து பெருநாளை தான் நோன்பு பிடிக்கிற தடை என்று கிடையாது, பெருநாளாகவும் கொண்டாடி நோன்பு பிடிப்பார்கள். ஆகவே நபியவர்கள் சொல்லுகின்றார்கள், இஸ்லாம் பூர்த்தியாகப்பட்ட அந்த காலத்திலே கடைசி கட்டத்திலே நபியவர்கள் யூதர்களுக்கு பல விஷயங்களை மாற்றம் செய்யும்படி மன்னிக்கப்பட்டார்கள். இது ஒரு தனியான தலைப்பு, அதையும் நாங்கள் இந்த இடத்திலே எடுத்திருந்தோம், நேரம் போதாது என்பதனால் சுருக்கிக் கொள்கின்றோம். பல விடயங்கள்ல எங்களுடைய உணவுடைய விவகாரங்களாக இருக்கலாம், தொழுகையுடைய விவகாரங்களாக இருக்கலாம், நோன்பு சகர் செய்வது, நோன்பு திறப்பதை முற்படுத்துவது, இப்படி பல விடயங்கள்ல எங்களுடைய நடையுடை பாவனைகள்ல தாடியுடைய விவகாரம், இதை எல்லாத்திலையும் யூதர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும், யூத கிறிஸ்தவர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்று நபியவர்கள் பணித்துக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் நிலைமை மாறி இருக்கின்றவர்களே இன்று அவர்களை பின்பற்றிதான் சென்று கொண்டிருக்கின்ற நபியவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும் நீங்க யூத கிறிஸ்தவர்களை பின்பற்றுவீர்கள் என்று அளவுக்கு சொன்னால் அவர்கள் விரைந்து சென்று ஒரு நாகத்தின் அல்லது உடம்பின் பொந்திலில் அவர்கள் புகுந்து விட்டால் அதில் போதும், அந்த அளவுக்கு போடப்படுவீங்க வேகமாக, அந்த அளவுக்கு நிலைமை மாறிவிடும். ஆகவே அந்த நிலைமையில் சேர்ந்து இதில் இருந்து பெறக்கூடிய முக்கியமான ஒரு படிப்பினை யூதர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, காவிர்களுக்கு, மாற்று மதத்தவர்களுக்கு முடிந்த அளவு நாங்கள் மாற்றம் செய்ய வேண்டும் மார்க்கத்திலே சொல்லப்பட்ட விடயங்களே. ஆகவே அந்த அடிப்படையில் நபியர் சொன்னார்கள், அடுத்த வருடம் முயோரை இருக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தால் ஒன்பதாவது நாள் நோன்பு நோட்டு யூதர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் சொன்னார்கள். நபியவர்களுக்கு அந்த வாக்கியத்தை அல்லாஹு தஆலா கொடுக்கவில்லை, தோழர்கள் அதை கொண்டாடக்கூடியவர்கள் இரு பிரிவினர்களாக அவர்கள் மார்க்கத்துக்கு எதிரான மார்க்கம் காட்டி தராத மிகவும் அசிங்கமான விடயங்களை எல்லாம் செய்து சிறுபுடைய விடயங்களை எல்லாம் செய்கின்றார்கள். இதற்கு இஸ்லாத்திலே அறவே இடமில்லை. இஸ்லாமிய சமுதாயம் அந்த சமுதாயத்துக்கு சத்தியத்தை நிரூபிக்க வந்த நபியை இழந்திருக்கின்றார்கள் அந்த நபித்தோழர்கள். அதை கவலைக்குரிய தினமாக அவர்கள் எடுத்துக் கொள்ளவில்லை. அவ்வளவு பெரிய ஆட்சியாளர்களை இஸ்லாமிய முன்னைய அந்த மக்கள் இழந்திருக்கின்றார்கள். அதற்கு பின்னால் வந்த மூன்று கலைவாக்கரம் மிக மோசமாக கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டார்கள். அந்த சிறங்களை சோகத்துக்குரிய நாட்களாக எடுத்துக் கொள்ளவில்லை. ஆகவே இஸ்லாத்திலே இந்த முறைமை கிடையாது. ஆகவே இதெல்லாம் இஸ்லாத்துக்கு மாற்றமானது. இந்த விடயங்களில் நாங்கள் எந்த அளவிலும் பங்கெடுக்க கூடாது. எந்த அளவுக்கு கேட்டா அன்றைக்கு ஒரு பயான கேட்கிறோம், ஆஷூராவுடைய பின்னணியை நான் கேட்ட நேரத்தில் எலும்பி ஒருத்தர் சொல்றாரு, ஹுசேன் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு கொலை செய்யப்பட்டதுக்காக நோக்கம் இப்படிதான் அறிவு அவர்கள் இப்படிதான் அவர்களுடைய மீடியா இந்த ஷியாக்கள் ராகுலாக்கள் இப்படி மிக மோசமான முறையில் இதை சித்தரித்து வைத்திருக்கின்றார்கள். சரித்திர உண்மையை அப்படியே மறைத்து வைத்து விட்டார்கள். அதுக்கு அடுத்த பகுதியிலே ஆசூராவுடைய தினத்தை கொண்டாடத்துக்குரிய நாளாக எடுத்து அதில் விதாட்டான காரியங்களை செய்து உணவு பண்டங்களை தீன்பண்டங்களை எல்லாம் தயார் செய்து அந்த இரவை ஹயாத்தாக்கி அந்த தொழுகைகளிலே இந்த சூரத்துல் கசஸ் போன்ற நபி மூசா அலை இஸ்லாம் அவர்களுடைய சரித்திரம் சொல்லப்பட்ட சூராக்களை ஓதி குளித்து புத்தாடைகளை அணிந்து அவர்கள் கொண்டாடத்துக்குரிய நாளாகும் முஸ்லிம்கள் சிலர்கள் அதை எடுத்திருக்கின்றார்கள். இதுவும் அதற்கு நேர்முரணானது, இதுவும் சரியான வழி இல்லை. சோக்களே இவர்கள் இதன் மூலமாக யூதர்களுக்கு ஒப்பாகின்றார்கள். அவர்கள் தான் இதை பெருநாளாக எடுத்து கொண்டாடுகின்றார்கள். இந்த இரண்டு முறைகளையும் தவிர்ந்து நடுவுலை இருந்து நடுநிலையாக இருக்கக்கூடிய அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினர்கள் நமக்கு காட்டித்தரப்பட்டது. அந்த நபி மூசா அலை இஸ்லாம் அவர்களுடைய அந்த தியாகத்தை ஞாபகப்படுத்தி அன்றைய தினத்தில் நோன்பு நோட்பது. ஆகவே நாளைய தினம் நாங்கள் நோன்பாளிகளாக காட்சியளிப்போம். அந்த நபி மூசா அலை இஸ்லாம் அவர்களுடைய தியாகத்தை ஞாபகப்படுத்தி அந்த வரலாற்றுகளில் இருந்து சிறந்த வழிமுறைகளை எடுத்து மனிதனுடைய வாழ்க்கையிலே பல மாற்றங்களையும் திருப்பங்களையும் ஏற்படுத்திக் கொள்வதற்கு வல்லநாயகம் அல்லாஹு தஆலா எங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.